இப்போ சித்தார்த்த வரதராஜன் வெளியே போயிட்டார். ஆக ஊடகங்களை அப்படி அவர்கள் கையில் வைத்திருக்கிறார்கள். முதலாளி வர்க்கத்தினுடைய ஒரு கையாளாக எடுபடியாக இருக்கின்ற ஒரு நபரை எப்படி உயர்த்த வேண்டும், எப்படி காட்ட வேண்டும் என்பதில் அவர்களுக்கு தெளிவு இருக்கிறது. அதனால தான் தான் ஆடாவிட்டாலும் தன் தசையாடும் என்பதைப் போல மாருதியில் ஒரு பிரச்சனை, ஒருத்தர் இறந்து விட்டார், தீ வைத்து விட்டார்கள் என்ற உடனே அங்க ஓடுறார். இதை முதலாளிகள் சொன்னா பரவாயில்ல, சாதாரண மக்கள், சில நம்முடைய தோழர்கள் சில ஆய்வுகள் எடுத்தாங்க இங்க சென்னையிலேயே. மோடியை பற்றி கருத்து கேட்கும்போது அவர் வந்தால் தொழில் வளர்ச்சி வரும், அவர் உடனே முதலாளிகளை பார்த்து தொழில் தொடங்க ஏற்பாடு செய்கிறாராம், ரொம்பவும் பிஸ்னஸ் ஃப்ரெண்ட்லி அவர், இது நடுத்தர வர்க்கம், ரொம்பவும் பிஸ்னஸ் ஃப்ரெண்ட்லி. பிஸ்னஸ் ஃப்ரெண்ட்லினா என்ன, முதலாளிகளுக்கு ஃப்ரெண்ட்லி, தொழிலாளிகளுக்கு எப்படின்னு நீங்கள் பார்த்துக்கணும், அப்படி ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறார் அவர். அதை முதலாளி சொல்லி மகிழ்ச்சி அடைந்தால், பாராட்டினால் அதில் ஒரு அர்த்தம் இருக்கு. ஒரு தொழிலாளி ஒரு நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்தவன், அதை எதற்காக பாராட்ட வேண்டும்? ஒரு மாருதி ஆலையில் ஒரு அதிகாரி இறந்து விட்டால் நீ ஏன் பதறாங்க? உன்னுடைய குஜராத்தில், இந்த மோடியின் ஆட்சி காலத்தில், நவீனமயமாக்கப்பட்ட குஜராத்தில், ஆறு வழி சாலைகளும் பறக்கும் சாலைகளும் போடப்பட்டிருக்கும் இந்த குஜராத்தில் ஏறத்தாழ 170 துப்புரவு தொழிலாளிகள் டிரைனேஜுக்குள்ள, பாதாள சாக்கடைக்குள்ளே மூழ்கி செத்திருக்கிறார்கள். அதை ஏன் நவீனமயப்படுத்தக்கூடாது? அது மோடிக்கு தோன்றவில்லை என்பது மட்டுமல்ல, நமக்கு தோன்றுவதில்லை, அதான் முக்கியமான பிரச்சனை. இப்ப மழை பெய்கிறது, பாதாள சாக்கடையில் அடைப்பு வருது, சாலையில கணுக்கால் அளவு முழங்கால் அளவு சாக்கடை தண்ணீர் தேங்குகிறது. நாம் வந்து எம்எல்ஏ வைக்கிறோம், கவுன்சிலரை வைக்கிறோம், அரசாங்கத்தை வைக்கிறோம், வெஞ்சு அந்த அதில் கால் வைக்காமல், கால் அதுக்குள்ள விடாமல் எப்படி அதை தாண்டி செல்லலாம் என்று நாம் முயற்சிக்கிறோம். என்ன தொற்று நோய் வந்துடும். நாம் கால் நுழைக்க முடியாத இடத்தில் தலையை நுழைத்து ஒரு மனிதன் வேலை செய்கிறானே டிரைனேஜுக்குள்ள, அப்படி எப்படி செய்ய முடியும்? அது ஏன் நவீனமயப்படுத்த முடியாது? உலகில் எங்கு செய்யப்படவில்லையா? ராக்கெட் விடுறான், அது விடுறான், பறக்கும் சாலை போடுறான், என்னென்னவோ செய்யறானே, ஏன் இதை அவர்கள் கவனிக்கவில்லை? இப்படி ஒரு கண்ணோட்டம் அவர்களுக்கல்ல, நமக்கும் ஏன் வரவில்லை என்பதை நாம் யோசிக்கணும். அப்படி யோசிக்க தெரியாத வரையில் வளர்ச்சி யாருடைய வளர்ச்சி, யாருக்கான வளர்ச்சி என்ற கேள்வியை நாம் எப்போதுமே கேட்க மாட்டோம். மோடி குஜராத்திலே வழங்கிக் கொண்டிருப்பது முதலாளிகளுக்கான வளர்ச்சி, கொள்ளையடிக்கின்ற பன்னாட்டு நிறுவனங்களுக்கான வளர்ச்சி. தோழர்களே, நண்பர்களே, இந்த அரங்கு கூட்ட நிகழ்ச்சியை தோழர்கள் மக்கள் மத்தியிலே நிதி திரட்டி பெரும் பொருட்செலவு கிடையில், இந்த அரங்குக்கே வாடகை 60,000 ரூபாய் நினைக்கிறேன், 70,000 வாடகை, பெரும் பொருட்செலவிற்கு இடையில் நடத்துகிறார்கள். அதோட மழையால் இது தள்ளி வைக்கப்பட்டு செலவுகள் பல இரட்டிப்பாகிவிட்டன. அதனால் இந்த கூட்டத்திற்கு இடையூறு ஏற்படாத வகையில் தொண்டர்கள் உங்கள் மத்தியிலே துண்டேந்தி வருவார்கள். அவர்களுக்கு உங்களால் இயன்ற அல்லது இத்தகைய நிகழ்ச்சிகளை தொடர்ந்து நடத்துவதற்கு தேவைப்படுகின்ற நிதியை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இந்த சந்தர்ப்பத்தில் வேறொன்றையும் நான் குறிப்பிட வேண்டும். வினவு இணையதளத்தின் மூலமாக விடப்பட்ட வேண்டுகோளை ஏற்று இந்தியாவிலும் பல்வேறு உலக நாடுகளிலும் வளைகுடா போன்ற இடங்களிலும் இருக்கின்ற எல்லா விதமான முஸ்லிம்கள் மட்டுமல்ல, ஈழத்தமிழர்கள் உள்ளிட்ட பலரும் இந்த நிகழ்ச்சிக்கு நன்கொடை அளித்திருக்கிறார்கள். அவர்கள் அனைவருக்கும் எமது அமைப்பின் சார்பாக மனப்பூர்வமாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தோழர்கள், கூட்டத்திற்கு இடையூறின்றி துண்டேந்தி நிதி வசூல் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அதே போல தொடர் முகுந்தன் ஏற்கனவே குறிப்பிட்டார், இத்தகைய செயல்பாடுகள் நாங்கள் செய்ய நீங்கள் ஆதரவளிக்க என்பது ஒரு கட்டம் வரையில்தான். நாம் அனைவரும் கரம் கோர்த்து செயல்பட வேண்டும். அப்போது மட்டும்தான் இத்தகைய வலிமையான எதிரிகளை வீழ்த்த முடியும். ஆகவே உங்களுடைய பங்களிப்பு எவ்வளவு சிறியதாக இருந்தாலும் நிதியை சொல்லலை, நான் பங்கேற்பது, இந்த விஷயங்களை பிரச்சாரம் செய்வது, கூட்டத்திற்கு நண்பர்களை அறிமுகப்படுத்துவது போன்ற அனைத்திலும் நீங்கள் பங்கேற்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு என்னுடைய உரையை தொடர்கிறேன். அப்படி பிசினஸ் ஃப்ரெண்ட்லி, முதலாளிகளுக்கு சாதகமானது என்று பத்திரிகைகளால் சித்தரிக்கப்படுகின்ற மோடியை ஒரு வளர்ச்சியின் நாயகனாக, வேலை வாய்ப்பை வழங்கக்கூடியவராக, முன்னேற்றத்தை வழங்கக்கூடியவராக நம்மில் பல பேரே பார்க்கிறோம் என்பதுதான் பிரச்சனை. உருவாக்கப்பட்டிருக்கின்ற இந்த கருத்துக்கு பலியாகி இருக்கிறோம் என்பதுதான் பிரச்சனை. மோடியும் அம்பானியும் கட்டிப்பிடித்துக் கொள்ளுகிறார்கள், மோடியும் டாட்டாவும் கட்டிப்பிடித்துக் கொள்ளுகிறார்கள். புகைப்படங்கள் வெளிவருகின்றன. எனக்கு தெரிந்து, நான் தஞ்சாவூர் ஒரு 20-30 ஆண்டுகளுக்கு முன்னாலே கூட பணக்காரர்களோடு தங்களை அடையாளப்படுத்திக் கொள்வது, முதலாளிகளோடு தங்களை அடையாளப்படுத்திக் கொள்வது என்பதை எந்த அரசியல்வாதியும் விரும்ப மாட்டான். அது மக்களிடமிருந்து தனிமைப்படுவதற்கு வழிவகுக்கும். நாம் பணக்காரனுடைய கையால் என்று மக்கள் நினைத்துக் கொள்வார்கள் என்று அரசியல்வாதிகள் அச்சப்பட்ட ஒரு காலம் இருந்தது. திரைப்படங்களில் கூட கதாநாயகன் அப்படிதான் வருவான், வில்லன் பணக்காரனா இருப்பான். இப்பதான் கதாநாயகன் பணக்காரன் ஆயிட்டான், வில்லன் ஏழை ஆயிட்டான். தேர்தல் காலங்களில் தஞ்சையில் ஐயார் வாண்டையார்னு இருக்கார், வாண்டையார் குடும்பத்தை சேர்ந்தவர். அவர் காங்கிரஸ் கட்சி சார்பா, காங்கிரஸ் என்பது மிட்டா மிராசுகளின் கட்சி, அதுக்கு நலில நடராசன் அவருக்குரிய முறையில் பேசுவார், நம்மளுக்கு ஓட்டு போடு, நம்மளுக்கு போட்டாக்கா ராத்திரி 2 மணிக்கு 1 மணிக்கு போய் கதவை தட்டினாலும் கதவை திறந்து என்ன வேணும்னு கேட்பார், ஸ்டேஷனுக்கு வரணும்னா வருவார். ஐயார் வாண்டையாருக்கு ஓட்டு போட்டான்னு வச்சுக்க, அவர் வீட்டு வாசலில் 4 அடி உயரத்துக்கு ஒரு நாய் இருக்குது, ராத்திரி போய் கதவை தட்டினா நாய் பிடுங்கிடும் ஒன்று. அதனால் அப்படி ஒரு பணக்கார வர்க்கத்துக்கு ஓட்டு போட்டு எதையும் பெற முடியாதுன்னு பிரச்சாரம் பண்ணி ஐயாறு வாண்டையார் ஒரு கூட்டம் போட்டு எங்கள் வீட்டில் நாயே இல்லை என்று சொல்ல வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டது. அந்த அளவிற்கு பணக்காரர்கள் மீதான வெறுப்பு என்பது ஒரு பொது புத்தியில் இருந்தது. ஆனால் இன்றைக்கு மிட்டாமிராசு கட்சி பணக்காரன், பாரதிய ஜனதாவுக்கே அதான் பேர், பிராமின் பனியா பார்ட்டின்னு தான் பேர் அதுக்கு. பணக்காரர்கள் கட்சி என்பது ஒரு கௌரவம் போலவும் ஒரு தகுதி போலவும், அதை வந்து அப்படிப்பட்டவர்களைத்தான் நாம் அதிகாரத்திற்கு உயர்த்த வேண்டும் என்பது போலவும் நாம் ஒரு கருத்துக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறோம். அதிலிருந்து நாம் வெளியே வர வேண்டும். மோடி கூறுகின்ற முன்னேற்றம் என்பது முழுக்க முழுக்க அவர்களுக்கான முன்னேற்றம். இந்த வெளியீட்டில் இந்த விவரங்கள் எல்லாம் இருப்பதால் நான் நேரம் கருதி மீண்டும் அதையெல்லாம் இங்கே சொல்லவில்லை. டாட்டாவினுடைய 2,900 கோடி ரூபாய் நானோ தொழிற்சாலை முதலீட்டுக்கு ஏறத்தாழ 30,000 கோடி ரூபாய்க்கு சலுகை வழங்கப்பட்டிருக்கிறது. 500,000 ஏக்கர் நிலங்கள் கார்ப்பரேட் முதலாளிகளுக்கு தானமாக வழங்கப்பட்டிருக்கின்றன. அதானி என்ற நிறுவனம் முதலாளிகளுடைய பட்டியலில் மேல் இடத்திற்கு, பிர்லாவின் இடத்திற்கு வந்திருக்கிறான். மோடிக்கு மிகவும் பிடித்தமான நெருக்கமான ஒரு முதலாளி. மோடிக்கு குஜராத்தில் ஒரு பேர் உண்டு தெரியுமா? அவருக்கு பேர் ஆக்கார் பட்டேல் என்ற பத்திரிகையாளர் எழுதியிருக்கிறார். அவருக்கு பேர் திரௌபதியின் பேரான். திரௌபதி எதுக்கு புகழ் பெற்றவர்? ஐவருக்கும் மனைவி அழியாத பத்தினி திரௌபதி. அதுபோல டாடா, அம்பானி, அதானி, இப்படி 5 முதலாளிகளுக்கு சேவை செய்பவர் தான் மோடி. அதனால அவருக்கு திரௌபதியின் பேராங்க. இப்படிப்பட்ட ஒரு நபரை முன்மாதிரியாக நிறுத்துவதும், அவரை, அவருக்கு ஒரு பேர் உண்டு வட மாநிலங்களில், இந்து ஹிருதய சாம்ராட்னு பேர், இந்து இதய நாயகன். அவர் மோடி, அவர் வந்து பூர்ஷ்வா ஹிருதய சாம்ராட், அவர் முதலாளிகளுடைய இதய நாயகன் மோடி. அப்படி அதை கொண்டாடுகிறார்கள். மோடியை பொறுத்தவரையிலும் இந்த புள்ளி விவரங்களிலே சொல்லி இருக்கிறோம், பெண்கள் பிறப்பு விகிதத்திலே, சிறு வயதிலே குழந்தைகள் இறப்பதிலே, இப்படி ஒரு பெரிய பட்டியல், மருத்துவ வசதியிலே, கல்வியிலே, எல்லாவற்றிலும் விதிவிலக்கில்லாமல் தமிழகத்தை விட பின்தங்கிய மாநிலம் தான் குஜராத். அப்ப மோடிக்கு ஓட்டு போடணும்னா இன்னும் பின்னால போறதுக்கு நம்ம ரெடியா இருக்கிறோம் அர்த்தம். எந்த மக்கள் நலத்திட்டமும் அங்க கிடையாது. அங்க போயிட்டு வந்த நண்பர்கள் சொன்னாங்க, அரசு மருத்துவமனைன்னு ஒண்ணும் பார்க்க முடியல, இங்க இருப்பது போன்ற பெரிய கட்டடங்கள் அங்க இல்லை. அரசு பள்ளிகள் அப்படி காண முடியவில்லை, தனியார் பள்ளிகள் தான். 8 மணிக்கு மேல பேருந்து, பொது பேருந்து வசதி இல்லை. இதெல்லாம் யாருக்கு தெரியும்? இதெல்லாம் ஏன் யாரும் எழுதுவதில்லை? ஏனென்றால் வளர்ச்சி குறித்த அளவுகோல் வேறாக இருக்கிறது. மோடியினுடைய கவலை, இந்திய முதலாளி வர்க்கத்தின் கவலை எல்லாம் FDI, ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட், HDI-ன்னு ஒன்று இருக்குது, ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்னு. அதுதான் மனித வள மேம்பாடு குறித்தது. கல்வி எவ்வளவு கிடைத்திருக்கிறது, எத்தனை நாள் உயிர் வாழ்கிறார்கள், நோய்வாய்ப்பட்டவர்களுக்கு என்ன வசதி இருக்கிறது என்று. அதிலெல்லாம் குஜராத் பின்தங்கி இருக்கிறது. அதனால முதலாளிகளின் பிரதிநிதியை நம்முடைய பிரதிநிதி என்று கொண்டாடக்கூடாது என்பதுதான் இந்த விவரங்கள் எல்லாம் கூறுகின்ற மையமான செய்தி. அப்ப மன்மோகன் சிங் ஓட்டு போடலாமா? மன்மோகன் சிங் ஓட்டு போடு என்று நாங்கள் என்றைக்கும் சொன்னதில்லை. சொல்லப்போனால் மன்மோகன் சிங்கினுடைய எல்லா கொள்கைகளையும் எதிர்த்து தீவிரமாக போராடி கொண்டிருப்பவர்கள் நாங்கள். மன்மோகன் சிங்குக்கு உதவி செய்தது யார்? அதுதான் பாரதிய ஜனதா கட்சி. 1992 நரசிம்மராவுடைய நிதியமைச்சராக இருந்து மன்மோகன் சிங் காட் ஒப்பந்தம் முதல் உலக வர்த்தக கழகம் வரையிலே எல்லா சதிவலைகளிலும் இந்தியாவை இழுத்துவிட்ட அந்த காலத்தில் மன்மோகன் சிங்கின் தளபதியாக இருந்து அந்த பிரச்சனைகளிலிருந்து திசை திருப்புவதற்கு அத்வானி பாடுபட்டார். எப்படி பாடுபட்டார்? இதெல்லாம் காட் ஒப்பந்தம் பிரச்சனை அல்ல, தனியார் மயம் பிரச்சனை அல்ல, ராமனுக்கு அங்கு கோயில் கட்டணும் அதுதான் பிரச்சனை என்று ஏறத்தாழ ஒரு 10 ஆண்டு காலத்திற்கும் மேலாக இந்த நாட்டு மக்களின் முக்கியமான கவலை அதுதான். நாங்களும் இல்லடா, ராமன் அங்கே பிறந்தா அதுக்கெல்லாம் ஆதாரம் இருக்குதா, அது 500,000 வருஷம் ஆச்சு, அப்படி ஒரு இடத்த கண்டுபிடிக்க முடியுமா, இதுக்கு லட்சக்கணக்கான வெளியீடுகள் விளக்கங்கள். பேச வேண்டிய விஷயத்தை பேசாமல் இந்த திருடன் ஓடுறான் முடியுன்னு சொல்ற மாதிரி மன்மோகன் சிங்கை விட்டுட்டு நம்ம வேற பக்கம் ஓடுவதற்கு ஏற்பாடு செய்து கொடுத்த கிரிமினல் பாரதிய ஜனதா கட்சி. அதனால மன்மோகன் சிங்கிற்கு மோடி மாற்று, மோடிக்கு மன்மோகன் சிங் இல்ல. அவங்க ரெண்டு பேரும் ஒரு மாட்டு வண்டியில பூட்டிய ஜோடி காளைகள். ஒத்தனுக்கு ஒருத்தன் இணக்கமாக இருந்து கொண்டுதான் இந்த வேலையை நடத்தி கொண்டிருக்கிறான். இப்போ இன்றைக்கு மோடியை பிரதமர் அப்படின்னு அறிவிச்சிருக்கிறது வேட்பாளராக பாரதிய ஜனதா. இதனால் காங்கிரஸ் கவலைப்பட்டு விட்டதாக எழுதுகிறார்கள் பத்திரிகையில. இல்லை, காங்கிரஸ் மகிழ்ச்சி அடைந்திருக்கிறது. காங்கிரசுக்கு ரொம்ப சந்தோஷம். இதை விட ஒரு சாதகமான ஒரு நிலைமையை அவனுக்கு யாரும் உருவாக்கி தர முடியாது. நல்லது, முஸ்லீம்கள்லாம் பயந்துட்டு நமக்கு ஓட்டு போட்டுருவாங்க, அப்படியே நமக்கு ஓட்டு போட திரும்பிடும், இதுதான் காங்கிரசினுடைய கணக்கு. அதை அவர்கள் வெளிப்படையாகவே எழுதுகிறார்கள், பேசுகிறார்கள். காங்கிரஸ் பாரதிய ஜனதாவுக்கோ நரேந்திர மோடிக்கோ எதிராக எதையாவது செய்திருக்கிறதா? எதையாவது? குஜராத் படுகொலை உள்ளிட்டு அயோத்தி பிரச்சனையில் தொடங்கி இந்த 2002 வரையில் இந்த படுகொலைகளுக்காக காங்கிரஸ் யாரையாவது தண்டித்திருக்கிறதா? தண்டிக்கவில்லை என்றால் ஏன் தண்டிக்கவில்லை? குஜராத்துக்கு முன்னால் பால் தாக்கரே நடத்திய மும்பை படுகொலை இருக்குது, அதுல ஸ்ரீகிருஷ்ணா கமிஷனுடைய அறிக்கை யாரெல்லாம் குற்றவாளின்னு தெளிவா எழுதியிருக்குது, எதுவும் நடக்கவில்லை. அதற்கு முன்னாலே நடைபெற்ற பகல்பூர், பாக்பட்டினம், பட்டியலில் நீளுகின்ற அலகாபாத் என்று பல படுகொலைகளில் யாரும் கைது செய்யப்பட்டதோ தண்டிக்கப்பட்டதோ இல்லை. தோழர்களே, நண்பர்களே, இன்றைக்கு குஜராத்தில் 2002 படுகொலைக்காக நரோதா பாட்டியா வழக்காக இருக்கட்டும், பெஸ்ட் பேக்கரி வழக்காக இருக்கட்டும், அல்லது குல்பர்க் சொசைட்டி வழக்காக இருக்கட்டும், இன்றைக்கு சில பேர் தண்டிக்கப்பட்டு மாயா கோத்னானி என்ற அமைச்சர், பாபு பஜ்ரங்கி என்ற DSP தலைவர், இவர்கள் எல்லாம் தண்டிக்கப்பட்டு சிறையில் இருக்கிறார்கள் என்றால் அதற்கு காரணம் காங்கிரஸ் அல்ல. காங்கிரஸ் எதுவும் செய்யவில்லை. தீஸ்தா சேத்தல்வாத், முகுல் சர்மா போன்ற வழக்கறிஞர்கள், பிருந்தா குரோவர் போன்ற வழக்கறிஞர்கள், சிவில் உரிமை அமைப்புகள், சஞ்சய் பட் முதலான நேர்மையான போலீஸ் அதிகாரிகள், ஸ்ரீகுமார், ஆர் பி ஸ்ரீகுமார் மற்றும் ராகுல் சர்மா போன்ற நேர்மையான போலீஸ் அதிகாரிகள், இவர்களுடைய முயற்சியினால்தான் இது நடந்திருக்கிறதே தவிர, மத முஸ்லீம்களுக்கு எதிரான படுகொலைகளுக்காக, கலவரங்களுக்காக காங்கிரஸ் இந்து மத வெறியர்களை ஒரு போதும் தண்டித்ததில்லை. அதனால மோடிக்கு இவர்கள் பகைவர்கள் என்று கருதி கொள்வதும், மோடிக்கு இவர்கள் மாற்று என்று கருதி கொள்வதும் முட்டாள்தனம். அப்படி ஒன்று கிடையாது. கலவரம் நடக்கட்டும், அது நமக்கு நல்லது என்பது காங்கிரஸ் கட்சி. கலவரம் நடத்துவது பாரதிய ஜனதா கட்சி. இன்னைக்கு மோடியை ஆதரித்து பேசுகின்ற பாரதிய ஜனதா காரர்கள் என்ன சொல்லுகிறார்கள், 1984 இந்திரா காந்தி கொல்லப்பட்ட போது சீக்கியர் படுகொலை நடந்தது, இங்கே 2000 பேர் என்ற 3000 சீக்கியர்கள் கொல்லப்பட்டார்கள், அதற்காக யாரை கைது செய்திருக்கிறாய், யார் மீது நடவடிக்கை எடுத்திருக்கிறாய், எத்தனை பேர் சிறை சென்றிருக்கிறார்கள், ஏன் மோடியை மட்டும் சொல்ற என்பது அவர்களுடைய கேள்வி. திரும்ப நாம் ஒரு கேள்வி கேட்கணும், நீங்கள் மத்தியிலே ஆட்சியில் இருந்தீர்களே, டெல்லி மாநில சர்க்காரில் இருந்தீர்களே, நீங்கள் காங்கிரஸை தண்டித்திருக்கலாமே, ஏன் செய்யவில்லை? ஏனென்றால் அன்றைக்கு நடந்தது காங்கிரஸ் பாரதிய ஜனதா என்ற அல்ல, சீக்கியர்களுக்கு எதிராக இந்து வெறியர்கள் நடத்திய கலவரம். அதனால காங்கிரஸ்காரனை தண்டிக்க பாரதிய ஜனதாவும் விரும்பவில்லை. இப்ப நாடகம் ஆடுகிறார்கள், நீ அது அதையும் இதையும் காட்டுகிறான். அதனால அவர்களுக்கு இவர் மாற்று என்ற முறையிலே சிந்திப்பது தவறானது. மதசார்பின்மை என்பதை கேடாக பயன்படுத்துகிறார்கள். நேற்று தமிழறிவு மணியன் தினமணியில் ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார், திமுகவும் முலாயம் சிங் யாதவும் லல்லு பிரசாத் யாதவும் மம்தா பானர்ஜியும் சந்திரபாபு நாயுடுவும் இவர்களெல்லாம் மதசார்பற்றவர்களா, நேற்றைக்கு 2002 கலவரம் நடந்த போது இவர்கள் பாரதிய ஜனதாவோட கூட்டணியில் இருந்தவர்கள் இல்லையா வெவ்வேறு காலங்களிலே, அதனால மதசார்பின்மை பேசுகிறாயா என்று தமிழறிவி மணியன் சிபிஐ சிபிஎம் புட்டு வாங்கியிருக்காரு. சிபிஐ சிபிஎம்மால எந்த பதிலும் சொல்ல முடியாது. அவங்க இப்போ அம்மாவை கூப்பிட்டு போகிறாங்க டெல்லிக்கு, அவங்கள எப்படியாவது பிரதமர் ஆக்கிடணும் அப்படின்றது இவங்களுடைய சோசியலிச லட்சியம். என்னன்னா மதசார்பற்ற அணியை வந்து அவங்க கட்டுறாங்களாம். இந்த அணிக்கு தலைமையான பிணி என்ன செஞ்சிருக்குதுன்னாக்கா, கரசேவைக்கு நான் ஆள் அனுப்புனேன்னு சொன்னது இந்த அம்மா. இங்கே மதமாற்ற தடை சட்டத்தை கொண்டு வந்தவங்க, இங்கே கிடாவெட்டு தடை சட்டத்தை கொண்டு வந்தவர்கள், இங்கே ஏராளமான அப்பாவி முஸ்லீம் இளைஞர்கள் மீது வழக்கு போட்டு சிறை வைத்தவர்கள். இப்ப இவன்தானே மதசார்பின்மை என்று சொல்லிக்கொண்டு மோசடி பேர் வழிகளையும் ஊழல் பேர் வழிகளையும் முன்னிறுத்துகிறீர்கள் அப்படின்னு தமிழறிவி மணியன், அவர் ஒரு பட்டிமன்ற பேச்சாளர் இருந்தாலும் இப்போ ஒரு அரசியல் தரகரா அவர் களத்தில் இறங்கியிருக்கிறார் அப்படின்னு அவர் பேசுறாரு. சரி அப்போ என்ன செய்யலாம் மணியன் அவர்களே, அதனால தான் சொல்றேன் மோடியே ஆதரிச்சிருவோம். இது எப்படி இருக்குது, வல்லுறவுக்கு ஆளாகுவதற்கு பதிலாக விபச்சாரத்துக்கே போயிடலாமேன்றார் அவர். நாமே முன் வந்து அப்படி போயிடலாமே, எவ்வளோ அயோக்கியத்தனம் இது. இதுக்கு மூணாவது மாற்றம் இல்லையா, காங்கிரஸ் விட்டா பிஜேபி தானா, மூன்றாவது மாற்று இல்லையாம், மூன்றாவது மாற்றுன்றவங்கெல்லாம் இவங்கெல்லாம் தான், அதனால நம்ம அப்படி போயிடலாம். காங்கிரஸ் மதசார்பின்மை பேசுவது மோசடி என்ற காரணத்தினால், அல்லது மற்ற இந்த கட்சிகள் எல்லாம் பேசுகின்ற மதச்சார்பின்மை என்பது மோசடி என்ற காரணத்தினால், மோடியும் பாரதிய ஜனதாவும் இந்து மதவெறியன் இல்லை என்று ஆகிவிடுமா, ஆகிவிட முடியுமா? அது இவன் மோசடியாளனாக இருந்தால் நேர்மையானவர்களை நாம் கொண்டு வர வேண்டும், நேர்மையானவர்களை கொண்டு வருவதுதான் இதற்கு தீர்வு. இதை செய்ய முடியாது என்பதால் அதற்கு சரணடைந்து விடுவோம் என்பது அல்ல. அது இவனா அவனா என்று இந்த கழுதை விட்டைகளுக்குள் முன்விட்டையையும் புன்விட்டையையும் நடுவிட்டையையும் பார்க்கறதுனால வர்ற பிரச்சனை. ஏன் அதை பார்க்க வேண்டும்? மோடியை பிரதமர்னு அறிவிச்சதுனால தானே நீங்க கூட்டம் நடத்துறீங்க. இப்படி ஒரு நல்ல கேள்வி இருக்கு, இப்படி ஒரு மோடியை அறிவிக்காமல் இருந்திருந்தால் பாரதிய ஜனதா இந்த கூட்டத்தை நாம் நடத்துவோமா? வழக்கம் போல பாரதிய ஜனதாவும் தேர்தலில் நிற்கும், காங்கிரஸும் நிற்கும், நாம தேர்தல் புறக்கணிப்பு இயக்கம் என்ன நடத்துவோமோ அதை நடத்துவோம். இப்போ மோடிக்காக இப்போ எதுக்கு கூட்டம் சிறப்பாக? அப்படி மோடி என்ற விசேஷம் இருக்குது என்ற கேள்வி, மோடி இல்லை என்றால் இந்த கூட்டம் நடத்தி இருப்பீர்களா? ஆமா, சரியான கேள்விதான். மோடி இல்லை, வேறொரு கேடி இருந்தாலும் நடத்துவோம். ஆனால் மோடிக்கு ஒரு சிறப்பு உண்டு. ரெண்டு விஷயம் இருக்குது. மோடி இந்து மதவெறி கும்பலுடைய ஆக கூரான முனை, மிக மோசமான கொடூரமான பிரதிநிதி. அவர் சொன்னார, அவர் கிரிமினல், அவர் சைக்கோ. மோடி வெற்றி பெற்றால், மோடி வெற்றி பெற்றால் என்பது அல்ல, மோடியை ஒரு பிரதிநிதியாக இந்த நாடு, இந்த நாட்டு மக்கள் அங்கீகரித்தால், குஜராத்தின் இனப்படுகொலையை, குஜராத்தில் மோடி கட்டவிழ்த்து விட்டிருக்கின்ற சர்வாதிகாரத்தை, அனைத்தையும் நாம் ஒப்புக்கொண்டதாக பொருள், புனிதப்படுத்தியதாக பொருள். 2002 படுகொலையை அவர்கள் எப்படி நியாயப்படுத்துகிறார்கள்? அடுத்து நடந்த தேர்தலில் நான் ஜெயித்தேன், முடிந்தது. அதற்கடுத்த தேர்தலில் நான் ஜெயித்தேன், முடிந்தது. அதற்கடுத்த தேர்தலில் நான் ஜெயித்தேன், இதிலிருந்தே நான் குற்றவாளி இல்லை என்று தெரியவில்லையா? மக்கள் மத்தியிலே என்னை உங்களால் தனிமைப்படுத்த முடிந்ததா? என்னை குற்றவாளி என்று உங்களால் காட்ட முடிந்ததா? இது மோடியுடைய கேள்வி. குஜராத்தில் அடைந்த வெற்றியை கொண்டு தன்னுடைய மதவெறி கிரிமினல் குற்றத்தை மோடி நியாயப்படுத்த முடியும் என்றால், இந்தியாவில் அவர்கள் வெற்றியடைந்தால் அந்த கிரிமினல் குற்றத்திற்கு நமக்கு நாம் புனித அங்கீகாரம் வழங்கியது போல ஆகிவிடும், ஒப்புதல் வழங்கியது போல ஆகிவிடும். அன்றைக்கு ஒரு செய்தி பார்த்தேன் பத்திரிகையில், ஈத் அன்னைக்கு அகமதாபாத்தில் ஒரு முஸ்லீம் இளைஞர்கள் ஒரு ஷாப்பிங் மாலுக்குள்ள, நம்முடைய பிக் பசார், மெகா மார்ட் இது மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஷாப்பிங் மாலுக்குள்ள அகமதாபாத் நகரத்தில் முஸ்லீம் இளைஞர்கள் போகிறார்கள். முஸ்லீம் இளைஞர்கள் உள்ளே நுழைவதற்கு 20 ரூபாய் கட்டணம்னு சொல்றான். முஸ்லீம் இளைஞர்கள் இந்த மாலுக்குள்ள நுழைவதற்கு 20 ரூபாய் கட்டணம். இது ஒரு தனியார் முதலாளி, அவன் செய்வதற்கு நான் என்ன சொல்ல முடியும் என்று ஒரு அரசாங்கம் சொல்ல முடியுமா? அப்ப தலித்துக்கு 30 ரூபாய் கட்டணம் சொல்லுவியா? ஓபிசிக்கு இன்னொரு கட்டணம் சொல்லுவியா? அப்ப அப்படி சொல்ல முடிகிறது, அதை அரசாங்கம் அங்கீகரிக்கிறது. அப்படி சொல்லும் போது அதுல ஒரு விஷயத்தை நீங்க பார்க்கணும். இப்ப ஒருத்தர் வர்றாரு, அவர் முஸ்லீமா, இந்துவா, கிறிஸ்தவரான்னு எப்படி தெரியும்? அப்ப அதை சொல்ல வேண்டுமா? அதை நிரூபிக்க வேண்டுமா? அப்ப முஸ்லீம் என்று சொன்னால் அவன் சந்தேகத்துக்குரிய ஒரு கிரிமினல். அதுக்குள்ள வேறொரு அர்த்தமும் இருக்கிறது. அது மத ரீதியாக இஸ்லாமியர் என்பது மட்டுமல்ல, இஸ்லாமியர்கள் 2002 படுகொலைக்கு பிறகு அவர்களுடைய வாழ்க்கை சீரழித்து சின்னாபின்னமாக்கப்பட்டு பரம ஏழை நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். சொல்லப்போனால் பல விஷயங்களில் தலித் மக்களை காட்டிலும் பின்தங்கிய நிலைக்கு அவர்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். அப்ப ஏழைக்கு உள்ளே நுழையக்கூடாது என்று சொல்வதும் கூட இஸ்லாமியன் உள்ளே நுழையக்கூடாது என்பதோடு சேர்ந்து வருகிறது. அகமதாபாத் நகரத்திலே கலந்து வாழ்ந்து கொண்டிருந்த முஸ்லீம்கள் இனிமேலும் அங்க நகரத்துக்குள்ள இல்லை. அவர்கள் எல்லாம் ஊருக்கு வெளியே ஒரு சேரிப்புறத்திற்கு தள்ளப்பட்டு விட்டார்கள். இங்கே வாழ முடியாது, அவர்களுக்கே உயிர் பயம். இன்னொன்று, பெருநகரங்கள் எங்கும், சூரத் முதல் அகமதாபாத் முதல் குஜராத்தின் நகரங்கள் எதிலும் அசைவம் சமைக்க முடியாது. அது ஒரு வெஜிடேரியன் ஸ்டேட். அசைவம் வேணும், சாப்பிடணும், கறி தின்னணும்னாக்கா முஸ்லீம் குடியிருப்பில் ஏதாவது கடை வச்சிருப்பாங்க, அங்கே தான் போய் சாப்பிடணும். இது குஜராத்துக்கு சென்று வந்த நண்பர்களே நேராக பார்த்து சொன்னது. அப்போ இங்கே அவர்கள் தான் விரும்பியதை சாப்பிட முடியாது, தான் விரும்பியபடி வழிபாடு நடத்த முடியாது. எப்போதும் எதிரிகளோடு வாழ்வது போல அச்சத்தில் வாழ வேண்டும். அதனால் தானாக அவங்க வெளியேறணும். அவர்கள் ஒரு சேரிக்கு தள்ளப்பட்டு விட்டார்கள். 2002 வெளியேற்றப்பட்ட முஸ்லீம் மக்களுடைய அகதி முகாம்கள் இன்னமும் நீடிக்கின்றன. மசூதிகள் ஏராளமாக இடிக்கப்பட்டதை தொடர் பாலன் சொன்னார். இந்த மசூதிகள் இடிக்கப்பட்டதற்கு எதிராக குஜராத் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டது. குஜராத் உயர்நீதிமன்றம் சொல்லுகிறது, இந்த மசூதிகள் இடிக்கப்பட்டதெல்லாம் 2002 அந்த கலவரத்தின் போது, அதனால அரசாங்கம் செலவு செய்து இதை கட்டி கொடுக்க வேண்டும் என்று குஜராத் உயர்நீதிமன்றம் உத்தரவிடுகிறது குஜராத் அரசுக்கு, மோடி அரசுக்கு. மோடி அரசு என்ன பதில் சொல்லுகிறது? இப்படி ஒரு மதத்துக்கு சலுகை காட்டுவது மதச்சார்பின்மைக்கு விரோதமானது, நாங்கள் கட்டி கொடுக்க முடியாது. என்ன அயோக்கியத்தனம் இது, இடித்தது இவன், அரசுதான் பொறுப்பு, இதை தடுக்க தவறிய குற்றத்துக்காக கட்டி கூடன்னு கேட்டா நீதிமன்றத்துக்கு இவர் மதசார்பின்மை சொல்லி கொடுக்குறான். இந்த அயோக்கியன் கேதார்நாத்தில் வெள்ளம் அங்கே கோயிலெலாம் அழிஞ்சு போச்சுன்ன உடனே கேதார்நாத் கோயிலை குஜராத் அரசு கட்டி கொடுக்கன்றான், அது எந்த மதசார்பில் வரும்? என்ன அயோக்கியத்தனம் இது, என்ன நியாயம் இது? இப்படி சூழ்நிலையில் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். குஜராத்தில் முஸ்லிம்களுடைய வாழ்க்கையை ஒரு வரியில் சொல்ல வேண்டும் என்றால், இந்த டெல்லியினுடைய பிரபலமான அந்த பாலியல் வன்முறை சம்பவம் இருக்குதே, ஒரு 6-7 கிரிமினல்கள் தன்னந்தனியாக ஒரு பெண்ணை, தாங்கள் பெரும்பான்மை என்பதனால், அந்த பெண் சிறுபான்மை என்பதனால் அவளை எதுவும் செய்ய முடியும் என்று அவ வல்லுறவுக்கு ஆளாக்கி தூக்கி வீசி எறிந்தார்களே, அதுதான் அங்கே முஸ்லீம்களுடைய நிலைமை. இலங்கையிலே தமிழர்களுடைய நிலைமை அதுதான். சிங்களர்கள் பெரும்பான்மை என்பதால் சிங்கள வெறியர்கள் இதை செய்யலாம் என்று கருதுகிறார்கள். எல்லா இடத்திலும் இந்த அரங்கத்தில் ஆண்கள் பெரும்பான்மை, பெண்கள் சிறுபான்மை, அதனால் என்ன வேணால் செய்யலாமா? எது ஜனநாயகம், எது ஜனநாயக பண்பு? சிறுபான்மையினுடைய மதிப்பை சிறுபான்மை மக்களுடைய மதத்தினரோ இனத்தினரோ, சிறுபான்மையின் அங்கீகாரத்தை, சிறுபான்மை மக்களின் நம்பிக்கையை பெறுகின்ற விதத்திலே பெரும்பான்மை நடந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் ஜனநாயக பண்பு. அந்த ஜனநாயக பண்பு செத்து போன குஜராத், அந்த ஜனநாயக பண்பின் மீது மதிப்பே இல்லாத பாரதிய ஜனதா கட்சி, அவன் ஈழத்துக்கு ஆதரவு தெரிவிக்கிறான்றாங்களே, இது நியாயமா? தமிழ் இனவாதிகள் யோசிக்கணும், எவ்வளவு கேவலம் இது! இஸ்லாமிய மக்களை இவ்வளவு கொடூரமாக நடத்தக்கூடிய ஒரு கட்சி, நான் கச்சத்தீவை மீட்டு தருகிறேன், மீனவர்களை காப்பாற்றுகிறேன், உனக்கு ஈழம் வாங்கி தரேன், சம உரிமை வாங்கி தருகிறேன் என்று சொன்னால் அது பீல அரிசி போடுகிற மாதிரி, அவன் வாங்கியே கொடுத்தாலும் அவன் வாங்கி கொடுக்க முடியாதுன்றது வேற விஷயம். கேவலம் இல்லையா? கொலைகாரன் கையால விடுதலை வாங்குகிறீர்களா? இதை நியாயப்படுத்தி பேசுவதா? இது வைகோவோ நெடுமாறனோ அல்லது தமிழறிவி மணியனோ இதற்கு பதில் சொல்லட்டும். வைகோ பேசினார் அவருடைய மாநாடு, இப்போ விருதுநகரில் நடத்தின மாநாட்டில். ஒரு நாள் தொலைபேசி அடித்தது, தொலைபேசி எடுத்தேன், மறுமுனையில் பாலசிங்கம். அண்ணே, இந்த மாதிரி ஆயுத கப்பல் வந்து நடுக்கடலில் நிற்கிது, இந்திய கடல் எல்லைக்கு வெளியே நிற்கிது, அதை இந்திய கடற்படை மறித்து பிடித்திருக்கிறது, இது நியாயமா? நீங்கள் உதவியும் செய்ய மாட்டீர்கள், இப்படி உபதிரவம் பண்ணுறாங்களே என்று அவர் சொன்னார் பாலசிங்கம். உடனே நான் வாஜ்பாய்க்கு வந்து ஃபோன் பண்ணேன், இப்படி இருக்குது அப்படின்னு அவர்கிட்ட சொன்னேன். உடனே அப்படியா ஆவணை செய்கிறேன்னாரு. மறுநாள் காலையில் பார்த்தேன், ஃபெர்னாண்டஸ்கிட்ட சொல்லிட்டியான்னு கேட்டார், சொல்லிட்டேன்னு சொன்னேன், அவ்வளோதான். அதற்கு பிறகு எந்த குறுக்கீடும் இல்லை, சௌரியமாக ஆயுதங்கள் போய்கொண்டிருந்தது அப்படின்னு பாரதிய ஜனதா கட்சியின் ஆட்சிக்கு வைகோ சான்றிதழ் வழங்குகிறார். வைகோவாகட்டும், நெடுமாறனாகட்டும், தமிழறிவி மணியனாகட்டும், இவர்கள் எல்லோரும் ஈழப் பிரச்சனையை காட்டி ஒரு கொலைகாரனுக்கு நற்சான்று வழங்கி கொண்டிருக்கிறார்கள், பொய் பேசுகிறார். இது பொய். பாரதிய ஜனதா கட்சி ஈழத்திற்கு ஆதரவாக இருந்தது என்று சொல்வது வடிகட்டிய பொய். வாஜ்பாய் ஆயுதம் கொண்டு வந்த கப்பலை இது பண்ணாராம். அதுக்கு பிறகு யானை இரவு முற்றுகையின் போது ஏறத்தாழ 35,000-40,000 சிப்பாய்கள் யாழ்ப்பாணத்திலே சிக்கிக் கொண்டிருக்க, அன்றைக்கு சந்திரியா குமார துங்கா வாஜ்பாய்க்கு அவலக்குரல் எழுப்பினார். அப்ப இங்க உள்ள பத்திரிகைகள் இவர்கள் எல்லாம், இதோ நாளை தமிழீழம் மலர்ந்து விட்டது, மலரப்போகிறது, கொடி ஏத்த போறாங்க யாழ்ல என்று எழுதி கொண்டிருந்தார்கள். எடுத்து பாருங்க, 2000-2002 வந்த பத்திரிகைகள். வாஜ்பாய் என்ன சொன்னார்? இதற்கு மேல ஒரு அங்குலம் நகர்ந்தால் வான்படைகளையும் கடற்படையையும் அனுப்புவேன், முன்னேறக்கூடாது என்றார். அப்ப முன்னேறக்கூடாது என்று பிரபாகரனுக்கு சொல்லி வாஜ்பாயின் சார்பாக தரகு வேலை செய்தவர்கள் தான் இன்றைக்கு இதை பேசுகிறார்கள். இவர்கள் சொல்லுகின்ற ஈழம் ஒரு கால் அமைய வாய்ப்பிருந்தால் அது அன்று நடந்திருக்கும், ஆனால் நடக்க வேண்டாம் என்று வாஜ்பாய் சார்பாக பாதுகாப்பு தேடியவர்கள் இவர்கள். அன்றைக்கு கருணாநிதி உணர்ச்சி வசப்பட்டு உளறினார், செக்கோஸ்லோவாக்கியா மாதிரி ஒரு தீர்வு, அமைதியா பிரிஞ்சிடலாம். உடனே முரசொலி மாறன் அவர் சொன்னதை தப்பா போட்டாங்க அப்படிலாம் நாங்கள் சொல்லவே இல்லை. என்ன பாரதிய ஜனதா காரன் பிடிச்சி ஏறுறான். இப்படி வைகோவுக்கும் பெர்னாண்டஸுக்கும் இருக்கின்ற நெருக்கத்தை சொல்லி இலங்கை அரசு வாஜ்பாய் அரசை மிரட்டுகிறது. உடனே அத்வானி 2002 குறித்து கொள்ளுங்கள், பிரபாகரனுக்கு எக்ஸ்ட்ராடிஷன் வேணும், இங்கே தூக்கிலிட வேண்டும், அனுப்பிவை என்று அத்வானி உத்தரவிடுகிறார். இது ஏன் வைகோவுக்கு தெரியாதா? இதெல்லாம் நடக்கவில்லையா? பாரதிய ஜனதா கட்சி அரசு என்பது தமிழ் ஈழத்துக்கு எதிரானது, ஈழ தனிநாட்டுக்கு எதிரானது, தன்னுரிமைக்கு எதிரானது என்பதை 1000 முறை கல்லின் மேல் எழுத்தாக அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். 2009 முள்ளிவாய்க்கால் படுகொலையின் போது, அதற்கு பின்னால் நாடாளுமன்றத்திலே தீர்மானம் நிறைவேற்றுவதற்காக இனப்படுகொலை என்ற சொல்லை தமிழ்நாட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பயன்படுத்திய போது முதலில் எழுந்து ஆட்சேபித்தவர்கள் பாரதிய ஜனதா கட்சிக்காரர்கள். இனப்படுகொலை என்ற சொல்லை பயன்படுத்தக்கூடாது என்று. அதற்கு பின்னால் சுஷ்மா ஸ்வராஜ் போய் வந்தார், நெக்லஸ் பரிசு வாங்கி வந்தார். அதற்கு பின்னால் இந்திய தரகு முதலாளிகள் குழு போனது, அதில் ஜாவேத்கர் உள்ளிட்ட பாஜக பிரமுகர்கள் அவர்களோடு சென்று வந்தார்கள். நாங்கள் இங்கே ஆர்ப்பாட்டம் நடத்தினோம் முதலாளிகளுக்கு எதிராக. அதற்கு பின்னால் இப்போ ஜூன் மாதம் RSS தலைவர் ராம் மாதவ், சுபன் தாஸ் குப்தா என்ற பத்திரிகையாளர், இன்னும் அவர்களுடைய வழக்குரைஞர் பேருடனே நினைவு கூறவில்லை, அவருடைய வழக்குரைஞர், இவங்க எல்லாம் அங்கே போகிறாங்க. ரவிசங்கர் பிரசாத் அங்கே போகிறாங்க. அங்கே போயிட்டு ஈழம் என்ற பேச்சுக்கே இடம் இல்லை, சுபன் தாஸ் குப்தா காட்டமாக எழுதியிருக்கிறார். இப்போதான் ஈழத்தில் அமைதி நிலவுகிறது, 20 ஆண்டுகளுக்கு முன்னால் நான் வந்தேன், அப்போ நாடாவாக இருந்துச்சு, இப்போதான் அமைதியாக இருந்ததுன்னு வடக்கு மாநிலத்தை சுற்றுப்பயணம் செய்துவிட்டு வந்து பேசுகிறார். ஆக இதுதான் பாரதிய ஜனதா ஆற்றிய பங்கு, இதுதான் உண்மை. இது காங்கிரசுக்கு வக்காலத்து வாங்குவதற்காக பேசப்படுவது அல்ல, காங்கிரஸை எதிர்ப்பதற்காக நீங்கள் பிஜேபிக்கு வக்காலத்து வாங்குகிறீர்கள். வேறு விதமாக சொன்னால், நீ பாரதிய ஜனதாவுடன் கூட்டணி சேர்வதற்காக அயோக்கியனை நியாயவாதியாக காட்டுகிறாய், அதான் உண்மை. உனக்கு கூட்டணி வேணும், அங்க சேரணும், அதற்கு ஈழத்தை கோவணமாக பயன்படுத்துகிறீர்கள், உங்களுடைய மானத்தை மறைத்துக் கொள்வதற்கு, உங்களுடைய நிர்வாணத்தை, அரசியல் நிர்வாணத்தை மறைத்துக் கொள்வதற்கு ஈழத்தமிழன் உங்களுக்கு கோவணமாக பயன்படுகிறான். ஆக ஈழம் என்பதை எந்த காலத்திலும் இவர்கள் ஆதரித்ததில்லை. இப்படி ஒரு கொலைகாரனை ஆதரிப்பதற்கான நியாயமாகத்தான் இவர்கள் அதனை பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஜூனியர் விடலில் தமிழிசை சவுந்தரராஜனுடைய ஒரு பேட்டி வந்ததாக தொடரில் சொன்னாங்க நேற்று, நான் பார்க்கல. அதான் 2002 கலவரம், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நானே ஒரு டாக்டர், எனக்கு உயிரின் மதிப்பு தெரியாதா அப்படின்னு, அதனால தான் சந்தேகமாக இருக்குது. டாக்டர்களுக்கு தானே உயிரின் மதிப்பு எப்படி தெரியும், உங்களுக்கு தெரியும்ல, உயிரின் மதிப்பு என்னன்றது அவங்களுக்கு தான் தெரியும். தனியார் மருத்துவமனைகளில் பார்க்குறோம். ஒருவேளை தமிழிசை சவுந்தரராஜன் ஒரு கசாப்பு கடைக்காரராக இருந்தால் அவங்க சொல்கிறத நம்பியிருக்கலாம். டாக்டராக இருப்பதனால் 2002 படுகொலை குறித்து அவர் சொல்றதை நம்ப முடியாது. மாயா கோத்னானி என்ற அமைச்சர் உள்ளே இருக்கிறார், அந்த அம்மா ஒரு டாக்டர், கைனகாலஜிஸ்ட், பிரசவ மருத்துவர், குழந்தைகளையும் பெண்களையும் கொலை செய்தவர், மகளிர் மற்றும் குழந்தைகள் நலத்துறை அமைச்சராக நரேந்திர மோடியால் நியமிக்கப்பட்டவர். இவங்க உண்மை பேசுகிறார்களாம், நாம் அதை நம்ப வேண்டுமா? அதனால நரேந்திர மோடி என்பதனால் ஏன் எதிர்க்கிறீர்கள் என்ற கேள்விக்கு நரேந்திர மோடியின் குணாதிசயங்கள் அந்த கட்சி குறித்த விளக்கம் இது. குஜராத் என்ற மாநிலம் எப்படி, குஜராத் என்ற மாநிலத்தில் எந்த தொலைக்காட்சி சேனல் மக்கள் பார்க்குறாங்க, அது ஒரு கட்டுரையில் படித்தேன், 2 தொலைக்காட்சி சேனல் அங்கே வந்து அதிகமான பேர் பார்க்குறாங்களாம். ஒன்று ஆஸ்தான்னு ஒரு தொலைக்காட்சி சேனல், அது பக்தி சேனல், அது 24 மணி நேரமும் பக்தி தான். இன்னொரு சேனல் CNBC TV 18, அது 24 மணி நேரமும் பங்கு சந்தை, ஒரு பாதி வந்து பங்கு சந்தை காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும், சாயங்காலத்துக்கு மேலே பக்தி. இந்த பக்தி சேனலில் வந்து பொருளாசை, சிற்றின்பங்கள், பேராசை ஆகியவற்றிலிருந்து விடுவிக்கிறது தான் எங்கள் சேனலுடைய நோக்கம்னு அதில் போட்டிருக்கு. இந்த சேனலில் பட்டியலிடப்பட்டுள்ள சாமியார்கள் பட்டியலில் ஏற்கனவே ஆசாரம் பாபு இருந்தார், இப்போ எடுத்துட்டாங்க அவரை. இப்படி ஆன்மீகம் என்ற பெயரில் ஒரு போலியான பக்தி, இன்னொரு புறம் வெறி பிடித்த பணத்தாசை, இவையெல்லாம் சேர்ந்த ஒரு மாநிலம். அந்த மாநில மக்களை குறை சொல்வதா நீங்கள் நினைக்கக்கூடாது, இதுதான் உண்மை. சிங்களவர்கள் இனவெறிக்கு பலியாயிருக்காங்க சொல்றோம்ல, அந்த மாதிரிதான் இதை சொல்லி ஆகணும். குஜராத் என்பது இந்தியாவிலேயே மனசாட்சி இல்லாத ஆக பிற்போக்கான நடுத்தர வர்க்கமும் இந்து உயர் சாதியினரும் அடங்கிய ஒரு மாநிலம். அந்த நோயை பின்தங்கிய சாதிகளுக்கும் தலித்துகள் வரையிலும் அவர்கள் பரப்பி கொண்டிருக்கிறார்கள். அதனாலதான் இப்படிப்பட்ட ஒரு கொலைகாரனுக்கு அவர்கள் வாக்களித்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட படுகொலையில் கொள்ளையில் அவர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள். முள்ளிவாய்க்கால் போல வானத்திலிருந்து போடப்பட்ட குண்டல்ல, முள்ளிவாய்க்கால் போல சிங்கள ராணுவம் நடத்திய துப்பாக்கி சூடு அல்ல. பக்கத்து வீட்டுக்காரன், அடுத்த தெருக்காரன், சொந்த ஊர்க்காரன், தெரிந்தவன் அடித்த கொள்ளை, தெரிந்தவன் செய்த கற்பழிப்பு, தெரிந்தவன் நடத்திய கொலை. ஒரு மொத்த சமூகமும் கிரிமினல் சமூகமாக மாற்றப்பட்டிருக்கிறது. மோடியோ பாரதிய ஜனதாவோ வெற்றி பெற வேண்டும் என்று யாரேனும் எண்ணுவார்களானால் இந்த நாடு கிரிமினல் மயம் ஆகட்டும் என்று ஒப்புக்கொள்வதற்கு அது சமம். நிர்வாகம், திறமை, இதெல்லாம் வெறும் பேச்சு. இதெல்லாம் உருவாக்கப்படுகின்ற பிம்பங்கள். என்ன நிர்வாகம், என்ன திறமை, யார் இதை பேசுகிறார்கள்? சென்ற திருச்சி கூட்டத்தில் சொல்லி இருக்கிறேன், இந்த ஃபேஸ்புக்கிலையும் ட்விட்டர்லையும் வரக்கூடியது பெரும்பான்மை 87% பொய். அதை பற்றிய விவரம் அதில் இருக்குது. நரேந்திர மோடி ஆதரவு என்பது மிச்சம் 13% பேர், அவன் யாருன்னா பாதி பேர் அமெரிக்காவில் இருக்கிறான், அங்கேருந்து நமக்கு நல்லது என்னன்னு சொல்கிறான். அவன் தேசபக்தர், அமெரிக்காவில் போய் இருந்துக்கிட்டு இந்தியாவுக்கு மோடி தான் நல்லதுன்னு அங்கேருந்து சொல்கிறான் அவன். இவன் பாதி பேர். மீதி உயர் சாதி நடுத்தர வர்க்கம். உயர் சாதி நடுத்தர வர்க்கத்தினுடைய யோக்கியதை என்ன? திறமை பற்றி பேசுவார்கள். அப்புறம் திறமையில் உன் பிள்ளை மார்க் வாங்கலைன்னா உற்ற வேண்டி தானே, திறமை இல்லாதவனே உடனே பணம் கொடுத்து சுயநிதி கல்லூரியில் சேர்க்கறது. திறமை இல்லாதவனுக்கு 60% வாங்கினாலும் பணம் இருக்குது, சேர்க்கறது. லஞ்ச ஊழல் பற்றி பேசுவார்கள், ஆனால் கியூவில் நிற்க மாட்டான், 10 ரூபா கொடுத்தா முன்னால் போகலான் போயிடுவான். இது நடத்துகிற வர்க்கம் செய்கிறதா இல்லையா? ஆக்கிரமிப்பு, குடிசைகள் ஆக்கிரமிச்சுட்டான், ரோட்டில் கடை போட்டான், திரைக்கடை வியாபாரிகள் நடக்க முடியல. உட்கார் இவன் காரை நிறுத்துவான், ரோடை பூரா அடைச்சு காரை நிறுத்திருக்கிறாங்க. ரோடு இவனுக்கு கார் பார்க்கிங் கார் ரோடு போட்டுருக்கு, நடக்க முடியவில்லை. இவர்கள் இப்படி, இந்த வர்க்கம்தான் முதலாளிகளுடைய கூற்றை வழிமொழிகிறது, மோடியை நியாயப்படுத்துகிறது. மற்றபடி மோடியிடம் எந்த சரக்கும் இல்லை. மோடி இதுவரை பேசிய கூட்டங்களில், இனி பேச இருக்கும் கூட்டங்களில் தான் என்ன செய்ய போகிறோம் என்பதை அவரால் சொல்ல முடியாது. மறுகாலனியாக்கம், தனியார் மயம், தாராளமயம் என்பதுதான் மன்மோகன் சிங்கின் கொள்கை, அதுதான் மோடியின் கொள்கை. மோடி என்ன செய்வார்? என்எல்சி தனியார் மயம் ஆக்கக்கூடாது என்பாரா? மோடி என்ன செய்வார்? தனியாருக்கு கொடுக்கப்பட்ட பொதுத்துறை நிறுவனங்களை திரும்ப அரசு துறையாக மாற்றுவாரா? மோடி என்ன செய்வார்? வால்மார்ட்டை வெளியேறு, உள்நாட்டு வணிகர்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்போம் என்று சொல்லுவாரா? மோடி என்ன செய்வார்? தொழிலாளர்களுடைய உரிமைகளை நிலைநாட்டுவாரா? பென்ஷன் ஃபண்ட் தனியார் மயம் ஆகியிருக்கிறது, அதை ரத்து செய்வாரா? ஒரு தொழிலாளிக்கு, ஒரு விவசாயிக்கு, ஒரு அரசு ஊழியனுக்கு, ஒரு மாணவனுக்கு மோடி செய்யக்கூடியது என்ன? நிர்வாக திறமை. போல்டானவர், என்ன பேச்சு இதெல்லாம்? இதெல்லாம் என்ன சினிமாவா, சில்வெஸ்டர் ஸ்டாலோனா, ரஜினிகாந்தா? சீன் காட்டுவதற்கு என்ன செய்ய போகிறாய் மக்களுக்கு? அதை பற்றி அவர்களிடம் பேசுவதற்கு எதுவும் கிடையாது. ஒரு தோழர் ஒருவர் வினவு தளத்தில் எழுதியிருந்தார், மோடி எப்படிப்பட்ட ஆள்னா சிவராஜ் வைத்தியர் மாதிரி, வாலிப வயோதிக அன்பர்களே மாதிரி. அது வேடிக்கை அல்ல. அந்த சிவராஜ் வந்து டிவியில் பேசினதை பார்த்தீங்கன்னா பயமுறுத்துவான் பயங்கரமாக. மோடி கூட்டத்தெல்லாம் பாருங்கள், பாகிஸ்தான், இந்த பக்கம் சீனா, இலங்கை மதிக்கல, என்னை விட்டால் வேறு வழி இல்லை. இதே தான் சிவராஜ் வைத்தியர் சொல்கிறது. என்னடா பிரச்சனை, என்ன செய்வேன்னா சிட்டுக்குருவி லேகியம்தான் மோடி. இந்த அச்சுறுத்தலுக்கு ஆளாகி இவர் தான் மாற்று, இவர் தான் மாற்று என்று கருதி கொள்கிறார். சிட்டுக்குருவி லேகியன்றது நகைச்சுவைக்கு சொல்லலை, ஒரு கதையை அவிழ்த்து விட்டார்கள் இந்தியா டுடே பத்திரிகையில். கூகுளில் போய் தேடுனாக்கா ஒபாமா என்ற பெயரை விட நரேந்திர மோடி என்ற பெயர் தான் அதிகமாக தேடப்படுவதாக சொல்லப்படுகிறதுன்னு போட்டிருந்தாங்க. யார் சொல்லப்படுகிறது, யார் சொன்னா? இதை தேடி பார்ப்போன்னு ஒரு ஆள் போய் தேடியிருக்காரு. தேடி பார்த்துட்டு உலக அளவிலெல்லாம் இல்லை, இந்தியாவிலேயே இவர் அப்படி தேடப்படலை. இந்தியாவில் அதிகமாக தேடப்பட்டது எது அப்படின்னாக்கா கிராண்ட் மஸ்தின்னு ஒன்று இந்தியாவுடைய விளம்பரம் வரும், சிட்டுக்குருவி இல்லையா, அதுக்கு அடுத்த இடத்துல தான் மோடி இருக்கிறாரு. இப்படி இவர்கள் உருவாக்குகிறார்கள். இப்படி பொய்மையை உருவாக்கி ஒரு அமைச்சரை கிரிமினலா ரெண்டு அமைச்சர் ஒருத்தன் ரெண்டு ஆயுள் தண்டனை பெற்று உள்ள இருக்கிறாங்க, கலவரத்தை தூண்டி இருக்கிறான். இது ஒரு முதல்வருக்கு தெரியாதா? இன்னொருத்தான் வந்து கொலை ஆள் கடத்தல் பணம் பறிப்பு இந்த கேஸுக்காக அமித்ஷா அவர் ஒரு அமைச்சர் வேற வழி இல்லாமல் பதவியை பிடிக்கிட்டு அவரை பாஜக பொதுச் செயலாளர் ஆக்கிட்டாங்க. கீழே இருக்கக்கூடாது நீ மேலே இருன்னு சொல்லி அவரை பொதுச் செயலாளர் ஆக்கி யூபி தேர்தலுக்கு இன்சார்ஜாக போட்டாங்க. யூபி தேர்தலுக்கு போட்ட உடனே அவர் முசாஃபர் நகர் கலவரம் அவருடைய பங்களிப்பு, அமித்ஷாவுடைய பங்களிப்பு. இன்னொரு டிஐஜி வன்சாரா 32 போலீஸ் அதிகாரிகள் எல்லாருமே கொலைகேசு. போலீஸ்காரன் நம்மூர் போலீஸ்காரன திருடினாலும் கொலை செஞ்சாலும் நுட்பமாக செய்வாங்க சிக்காத மாதிரி. மோடியினுடைய அரசாட்சியில் கவலையே படாமல் செஞ்சிருக்க ரவுடி மாதிரி நடந்திருக்கிறாங்க. நம்ம வச்சதான் சட்டம் உலகம் நமக்கு அப்புறம் அழிஞ்சிடும்னு நினச்சா போடுறது. இதுக்கப்புறம் முன்னாலே ஒன்றும் கிடையாது பின்னாலே. அந்த அளவிற்கு இவன் வந்து நிர்வாகியா? இதையெல்லாம் நடந்தது கொலையா இருக்கட்டும் சூறையாடலா இருக்கட்டும், இப்படி ஒன்றை நடத்தி இன்றைக்கு பதில் சொல்ல முடியாமல் நிருபர்களை சந்திக்க முடியாமல் இந்தியாவிலேயே நிருபர்களை பார்த்து பயந்து ஓடக்கூடிய ஒரே தலைவர் நரேந்திர மோடி. மொத்தமே ரெண்டு பேட்டி தான் கொடுத்துருக்காங்க அந்த ஆள் தொலைக்காட்சிக்கு. அதுல ரெண்டாவது பேட்டி கரண் தப்பார் என்ற பத்திரிகையாளர் கொடுத்த பேட்டியில 5வது நிமிஷத்துல ஒரு கிளாஸ் தண்ணி வாங்கி குடிச்சிட்டு மைக்கை கழட்டி வச்சுட்டு போயிட்டான் அந்த ஆள். அவர் நேரம் கேட்டாரு, உன்னை பத்தி சுப்ரீம் கோர்ட் இப்படி சொல்லியிருக்குதே, நீ கிரிமினல் சொல்லியிருக்க, என்ன பதில் சொல்ல வேண்டியதானே, மேடையில பேசுறீல்ல, மேடையில தைரியமாக சௌரப்தீன் ஷேக்கை கொன்றது சரியா இல்லையா? ஆமா ஆமான்றாங்கல்ல, சரின்ற இல்ல ஜெயிச்சிருக்க இல்ல, பேச வேண்டியதானே அவன்கிட்ட, ஏன் மைக்கை கழட்டி வச்சுட்டு ஓடுற கோழை. இப்படிப்பட்ட கோழையும் பாசிஸ்டுகள் எல்லாருமே கோழைகள் தான். ஹிட்லர் கடைசியா தற்கொலை பண்ணி தானே செத்தாரு. மோடிக்கு அப்படி ஒரு நிலை ஏற்படுமான்னு எனக்கு தெரியல. அப்படி ஏற்படக்கூடாது, தண்டிக்கப்படணும், தூக்கிலிடப்பட வேண்டும். அப்படி ஒரு நிலையை நாம் உருவாக்க வேண்டும். இந்த கருத்தை தமிழகம் எங்கும் கொண்டு செல்ல வேண்டும். என்ன காரணத்திற்காகவும் நாளைக்கு தேர்தல் நெருங்க நெருங்க இங்கே இருக்கின்ற ஓட்டுச்சீட்டு அரசியல் கட்சிகள் பல வியாக்கியானங்களை சொல்லிக்கொண்டு தங்களுடைய நாற்காலி ஆசைக்காக எப்படி வேண்டுமானாலும் கூட்டு சேர்வார்கள். இந்த வைகோவும் பாமக ராமதாசும் திமுக கருணாநிதியும் இவர்கள் அனைவரும் 2002 படுகொலை நடந்த போது தேசிய ஜனநாயக முன்னணியினுடைய கூட்டணி கட்சிகளாகத்தான் இருந்தார்கள். அந்த குற்றத்தில் இவர்களுக்கு பங்கு இருக்கிறது. 2004 பிறகு கருணாநிதி கழட்டிக்கிட்டார் அடுத்த பதவிக்காக. இன்றைக்கு மீண்டும் அவர்கள் வியாக்கியானம் பேசுவார்கள், விளக்கம் சொல்லுவார்கள். இந்த ரெண்டு தரப்பிலும் பாரதிய ஜனதாவோடு சேருகின்ற இந்த வியாக்கியானங்களை நாம் அம்பலப்படுத்த வேண்டும். குறிப்பாக தமிழ்நாட்டில் ஈழ விடுதலையின் பெயரால் முள்ளிவாய்க்காலில் காங்கிரஸ் நடத்திய படுகொலையை முன்வைத்து காங்கிரஸை குற்றவாளியாக குற்றவாளி கூண்டிலே நிறுத்துவது என்ற பெயரிலே பாரதிய ஜனதாவை விடுவிக்கின்ற ஒரு போக்கு இருக்கிறது. அது ஆபத்தானது. ஈழத்துக்காக இவர்கள் செய்யவில்லை, இவர்களுடைய சிந்தனையே தமிழ் RSS இருக்குது. இவர்கள் எல்லாம் நெடுமாறனும் வைகோவும் தமிழறிவி மணியனும் அவங்க சந்தர்ப்பவாதிகள் அல்ல, அவங்க தமிழ் RSS, அவங்க இந்திய RSS இல்ல. இந்துத்துவம் அவர்களுடைய கொள்கை, அவங்க பேசுறதில் அது வருகிறது. அதை மறைமுகமாக அங்கீகரிக்கிறார்கள். திராவிட இயக்கம் பெரியார் வாழ்ந்த மண் என்பதால் இது இங்கே செல்லாது என்பதால் கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறார்கள், நைஸாக மெதுவாக பேசுகிறார்கள். மற்றபடி இவர்களுடைய கொள்கை அது. இவர்களை நாம் அம்பலப்படுத்த வேண்டும். எந்த காரணத்திற்காகவும் இதை நாம் அங்கீகரிக்க கூடாது. இவர்கள் அரசியல் ரீதியாக தலையெடுக்க அனுமதிக்க கூடாது. மோடிக்கு மாற்று காங்கிரஸ் அல்ல, அல்லது மூன்றாவது அணி அல்ல. இதற்கெல்லாம் மாற்று என்பது வேறொன்று இருக்கிறது. மீண்டும் மீண்டும் இதற்குள்ளே ஒரு மாற்று சொல், நான் யாருக்கு ஓட்டு போடுவது என்று கேட்டால் அப்படி பதில் சொல்ல முடியாத கேள்வி இது. ஏனென்றால் எல்லா கட்சிகளுடைய கொள்கையும் தனியார் மயம் தாராளமயம்தான். எல்லா கட்சிகளும் மதசார்பின்மைக்கு நிற்காத கட்சிகள் தான். மதவெறியர்களோடு சமரசப்படுத்திக் கொள்ளுகின்ற கட்சிகள் தான். இவர்களில் யாருக்கு மாற்றாக யாருக்கு ஓட்டு போடுவது? மொத்த அரசமைப்பும் மாறிவிட்டது. இன்றைக்கு தேர்ந்தெடுக்கப்படுகின்ற இந்த கட்சிகளுக்கெல்லாம் எந்த அதிகாரமும் கிடையாது. தொலைபேசிக்கு ஒரு ஒழுங்குமுறை ஆணையம், மின்சாரத்துக்கு ஒரு ஒழுங்குமுறை ஆணையம், தண்ணீருக்கு ஒரு ஒழுங்குமுறை ஆணையம், இது எல்லாம் முதலாளிகளும் அதிகார வர்க்கங்களும் பங்கேற்கின்ற ஆணையங்கள். பெட்ரோல் விலையை உயர்த்தாதே என்று மன்மோகன் சிங் சொல்ல முடியாது. மின் கட்டணத்தை உயர்த்தாதே என்று சொல்ல ஜெயலலிதாவுக்கு அதிகாரம் கிடையாது. நான் சொல்லல, ஜெயலலிதாவே சொல்லியிருக்கிறாங்க, எனக்கு அதிகாரம் இல்லை. அப்ப எதற்காக இந்த பதவியில் உட்கார்ந்து இருக்கிறார்கள்? வெறும் பொம்மைகள். தனியார்மய தாராளமய கொள்கைகளை அமல்படுத்துவதற்கான பொம்மைகள் இவர்கள், அமல்படுத்துவதற்கான அடியாட்கள் இவர்கள். இவர்களை வைத்துக் கொண்டு இதிலிருந்து விடுதலை பெற்று விடலாம் என்று எண்ணுவது வெறும் கனவு, முட்டாள்தனம். அந்த முட்டாள்தனத்தை திரும்ப திரும்ப செய்ய முடியாது. இதற்கு ஒரு மாற்றுத்தான் இருக்கிறது. இவர்களை தூக்கி எறிய ஒரு மக்கள் எழுச்சி தேவை. வைகுந்தராஜனை என்ன செய்ய முடியும்? மணல் கொள்ளையை எப்படி தடுத்து நிறுத்த முடியும்? ஆற்று மணல் கொள்ளையே, ஆற்று மணலை கொள்ளையடிக்கலாம் என்று சட்டம் இருக்கிறதா? இல்ல. விதிக்கு புறம்பாக நடக்கிறது. போலீஸ் துணை நிற்கிறது, ரெவென்யூ அதிகாரிகள் துணை நிற்கிறார்கள். அதை எதிர்த்து கேட்கின்ற இளைஞர்கள் பல ஊர்களில் கொலை செய்யப்படுகிறார்கள். எந்த சட்டத்தின் ஆட்சியை வைத்துக் கொண்டு இந்த ஆற்று மணல் கொள்ளையை உங்களால் தடுக்க முடியும்? எந்த சட்டத்தின் ஆட்சியை வைத்துக் கொண்டு சுயநிதி கல்லூரிகளின், மெட்ரிக் பள்ளிகளின் கொள்ளையை உங்களால் தடுக்க முடியும்? எந்த சட்டத்தின் ஆட்சியை வைத்துக் கொண்டு வைகுந்தராஜனையும் பி ஆர் பழனிசாமியையும் நாம் தண்டிக்க முடியும்? நடக்கப்போவதில்லை. அது எந்த சட்டமும், எந்த நீதிமன்றமும், எந்த ஓட்டுக்கட்சியின் அரசாங்கமும் அதை செய்யப்போவது இல்லை. செய்வதாக இருந்தால் சொல்லுங்கள், செய்ய முடியாது என்பது அவர்களே ஒத்துக்கொண்ட உண்மை. ஆக இதற்கு மக்கள் எழுச்சி, மக்கள் அதிகாரத்தை தங்கள் கையில் எடுத்துக் கொள்வது ஒன்றுதான் தீர்வு. அது ஒன்றுதான் வைகுண்டராஜனையோ ஆறுமுகசாமியையோ கிரிமினல்களையோ முதலாளிகளையோ பணிய வைக்க முடியும். அது அல்லாமல் இவர்கள் வழியாக ஓட்டு போட்டு, கோரிக்கை மனு கொடுத்து, வேண்டுகோள் விடுத்து, நம்பிக்கை வைத்து எதையும் நிறைவேற்றிக் கொள்ள முடியாது. புரட்சி என்பது மாக்காயிக்காவின் விருப்பம் அல்ல. புரட்சி என்பது எங்களுடைய கோரிக்கை மட்டுமல்ல. இதை தவிர வேறு மாற்று இல்லை என்று கழுத்தை பிடித்து நம்மை புரட்சியின் வாசலில் நிறுத்தி இருக்கிறது இந்த அரசு, இந்த சமூக அமைப்பு. இனி வேறு வழி இல்லை. புரட்சியை தவிர வேறு வழி இல்லை. அதற்கு அணிதிரணுவோம்.